are two things in the Bible for God's children.
தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று இரண்டு காரியங்கள் வேதத்திலே காணப்படுகிறது.
Commandments and promises.
கற்பனைகளும் வாக்குத்தத்தங்களும்.
Commandments to obey and promises to claim.
கீழ்ப்படிவதற்கான கட்டளைகள், சுதந்திரத்தை கொள்வதற்கான வாக்குத்தத்தங்கள்.
So like we sing in the song, we must trust and obey.
நாம் பாடல் பாடுகிறது போல நாம் விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும்.
Faith and obedience are the two, like when we walk, we do left, right, different steps. Faith and obedience are the two legs on which we continue walking.
நாம் எப்படி இரண்டு கால்கள் வலக்கால் இடக்காலை மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறோமோ அதே போல விசுவாசமும் கீழ்ப்படிதலும் என்ற இந்த இரண்டு காரியங்களை வைத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நடந்து போக வேண்டும்.
There are some people who only think, I must keep on claiming the promises of God.
சில கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் வாக்குத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும், வாக்குத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள்.
Try walking only with your left leg.
இடது காலை மட்டுமே வைத்துக் கொண்டு நடக்க வேண்டும்.
How can you do it?
அது எப்படி செய்ய முடியும்?
It's very difficult.
அது மிகவும் கடினம்.
And there are other people who say, no, it's not obedience, and they become legalists and put other people in bondage.
அல்ல இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், எப்பொழுதுமே கீழ்ப்படி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களையும் கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து விடுவார்கள். பிரமாணத்துவக்காரர்களாக இருக்கிறார்கள்.
You can have a very balanced, happy Christian life if you claim the promises and obey the commandments.
நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொண்டு அதே சமயத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சமநிலை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் சந்தோஷமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்.
I told you yesterday, more important than you're going through the Bible is that the Bible must go through you.
நீங்கள் வேதாகமத்துக்குள்ளாக கடந்து செல்வதை காட்டிலும் வேதாகமம் உங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று நேற்று நான் உங்களுக்கு கூறினேன்.
So one of the prayers I have prayed to God is this.
தேவனிடத்திலே நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களிலே ஒன்று இதுதான்.
Lord, before I leave this earth,
ஆண்டவரே, இந்த பூமியை விட்டு நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக,
I want to obey all the commandments.
எல்லா கட்டளைகளுக்கும் ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டும்.
And before I leave the earth,
இந்த பூமியை விட்டு செல்வதற்கு முன்பதாக,
I want to claim all the promises meant for me.
எனக்கென்று கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும்.
See, there are commandments in the Bible which are not meant for me.
வேதத்திலே எனக்கு அல்லாத சில கட்டளைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
They were given to Israel in the Old Testament.
அந்த கட்டளைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கட்டளைகள்.
Offering up a lamb,
ஒரு ஆட்டை பலி கொடுப்பது,
or some grain and oil offering,
அல்லது தானியத்தை படைப்பது அல்லது எண்ணெய் பலியை கொடுப்பது,
or going to Jerusalem 3 times every year, it was compulsory.
ஒவ்வொரு ஆண்டும் 3 முறைகள் அந்த பண்டிகைக்காக எருசலேமுக்கு செல்ல வேண்டும்.
And many laws like that in the Old Testament.
இது போன்ற பல கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருந்தது.
On Saturday you must not cook any food.
சனிக்கிழமை எந்த ஆகாரத்தையும் சமைக்க கூடாது.
You must not travel.
பிரயாணம் பண்ண கூடாது.
And you must pay 10% of your crops to God.
தானியத்தினுடைய விளைச்சலிலே 10% தேவனுக்கு கொடுக்க வேண்டும்.
I want to tell you something, by the way, in the Old Testament tithe was never money.
நான் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், பழைய ஏற்பாட்டிலே தசம பாகம் என்பது பணம் அல்ல.
They were not working in offices and factories.
அவர்கள் அலுவலகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பணிபுரியவில்லை.
They were all farmers and cattle, people with sheep.
அவர்கள் எல்லாரும் விவசாயிகளாகவும் ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்களாகவும் இருந்தார்கள்.
So they had to take 10% of whatever their profession was.
ஆகவே அவர்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே வரக்கூடிய விளைபொருளில் இருந்து 10% தேவனுக்கு கொடுக்க வேண்டும்.
Cain brought from the fields and Abel brought from the sheep.
காயின் வயல்வெளியிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான், ஆபேல் ஆடுகளிலிருந்து காணிக்கை கொண்டு வந்தான்.
It was not money.
அது பணம் அல்ல.
They brought that and they gave it to the Levites who were not allowed to farm or keep cattle.
ஆகவே இவர்கள் இவ்விதமான காணிக்கைகளையும் லேவியர்களிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் லேவியர்கள் தங்களுக்கென்று எந்த வயல்வெளியோ எந்த சுதந்திரமோ அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் வாழும்படியாக இவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தாங்க
வேண்டியது.
அது பழைய உடன்படிக்கையுடைய பிரமாணம், அது நமக்கு அல்ல.
பிகாஸ் தேர் ஆர் நோ லேவியர்ஸ் டுடே.
என்றால் இன்றைக்கு லேவியர்களே இல்லை.
தேர் இஸ் நோ டெம்பிள் வேர் சம்படி ஹஸ் டு டு வொர்க் லைக் தி லேவியர்ஸ்.
லேவியர்களை போல தேவாலயத்திலே பணி செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை.
So those commandments we don't have to obey.
ஆகவே அவ்விதமான கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை.
There are some people who teach you have to obey it.
ஆனால் நீங்கள் கீழ்ப்படியத்தான் வேண்டும் என்று போதிக்கிற சிலர் உண்டு.
Seventh day Adventists, they teach you must not work on the Sabbath.
Seventh day Adventists என்று சொல்லக்கூடிய ஏழாம் நாள் ஆசரிக்கிற கூட்டத்தார் நீங்கள் சனிக்கிழமை வேலையே செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள்.
They won't even do There are examinations on a Saturday.
சனிக்கிழமை தேர்வு எது வந்தால் அந்த தேர்வுக்கு கூட எழுத மாட்டார்கள்.
But there's no law like that.
அது போன்ற பிரமாணங்கள் இல்லை.
There's no law that you can't do an examination on a Sunday also.
ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் தேர்வு எழுத கூடாது என்றும் பிரமாணம் இல்லை.
There's no law which says you can't play football on Sunday.
ஞாயிற்றுக்கிழமை கால்பந்து ஆட்டம் விளையாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய பிரமாணம் இல்லை.
These are the laws made by men.
இவர்களெல்லாம் மனிதராலே உண்டாக்கப்பட்ட
பிரமாணங்கள். We're not worried about all that.
நாம் இதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை.
Every commandment God has given, I want to obey.
தேவனே கொடுத்த கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும்.
And every promise God has given me in the New Testament is for me.
புதிய ஏற்பாட்டில் தேவன் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ எனக்கு என்று அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
In the Old Testament God told the Israelites that I'll give you a lot of money.
பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தருவேன்
என்று சொன்னார். Not that, he actually said I'll make you very prosperous.
அப்படி இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உங்களை செழிப்புள்ளவராக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
That means you'll get plenty of crops.
உங்களுக்கு தானிய விளைச்சல் அதிகமாக உண்டாகும்.
Plenty of cattle because that was their wealth in those days.
அந்த நாட்களில் ஆடு மாடுகள் தான் அவருடைய ஐஸ்வர்யமாக இருந்தது, அது பெருகும் என்று சொன்னார்.
That's not for me.
அது எனக்கு வாக்குத்தத்தம் அல்ல.
So if you understand the New Testament promises,
ஆகவே புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டால்,
New Testament commandments,
புதிய ஏற்பாட்டு கட்டளைகளை நீங்கள் விளங்கிக் கொண்டால்,
I'll give you some examples.
உதாரணமாக,
in the New Testament there were promises, there were commandments like you shouldn't get angry.
கோபப்படாதீர்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
That's not in the Old Testament.
அது பழைய உடன்படிக்கையில் காணப்படவில்லை.
Old Testament was very low standard.
பழைய ஏற்பாடு என்பது தரம் குறைந்த ஒரு வாழ்க்கை.
You know, like kindergarten examination.
அது LKG பரீட்சையைப் போல.
How much is 2 plus 2?
2 கூட்டல் 2 எவ்வளவு?
You don't get such question papers in college.
ஆனால் கல்லூரியிலே அப்படிப்பட்ட கேள்விகள் வருவதில்லை.
So think of Old Testament and New Testament like kindergarten and college.
ஆகவே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் LKG-க்கும் கல்லூரிக்கும் வாழ்க்கைக்கு ஒப்பிடலாம்.
Old Testament was don't commit murder.
பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்யாதிருப்பாயாக.
In the New Covenant we are in college.
புதிய ஏற்பாட்டிலே நாம் கல்லூரியிலே இருக்கிறோம்.
So the commandment is don't get angry.
ஆகவே இப்பொழுது உள்ள கட்டளை கோபப்பட வேண்டாம்.
In the Old Testament the kindergarten level was just don't commit adultery.
பழைய ஏற்பாட்டிலே LKG தரம் என்பது நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
New covenant we are in college is don't even lust after a woman with.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கல்லூரியினுடைய தரம் நீங்கள் கண்களிலே இச்சியாதிருப்பாயாக. அது தரம் உயர்ந்த தரம்.
The Old Testament low kindergarten level was you can hate your enemy but love your neighbors.
சத்துருவை பயிக்காயாக ஆனால் உன்னுடைய அயலகத்தாரை நேசிப்பாயாக என்பதுதான் பழைய ஏற்பாட்டு தரம்.
When we come to college in the New Covenant, it says you must love your enemy too.
புதிய உடன்படிக்கையிலே கல்லூரியின் தரம் என்று வரும்பொழுது சத்துருவையும் நேசிக்க வேண்டும்.
In the Old Testament, it was when you give money, it's all right if other people know about it.
பழைய ஏற்பாட்டிலே பணத்தை தேவனுக்கு கொடுக்கும்பொழுது மற்றவர்கள் தெரிந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
But now it says don't let anybody know about it.
ஆனால் இப்பொழுது யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்திலே கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
When you pray, when you fast, don't let anybody know about it.
ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் யாருக்கும் அது தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார்.
So Jesus came and we can say took us to college.
அவரை நம்மை கல்லூரிக்கு எடுத்து
சென்றிருக்கிறார்
என்று சொல்லலாம். நம்முடைய கட்டளைகள்
இட்ஸ் எ வெரி ஹை ஸ்டாண்டர்ட்,
மிக உயர்ந்த தரம்.
பட்
ஆனால்
இட் சேஸ் காட் மை காட் வில் சப்ளை ஆல் யுவர் நீட் அகார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் அண்ட் க்ளோரி பை கிறிஸ்ட்.
என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் மகிமையிலே கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோம்.
சோ பிலிப்பியன் தட் இஸ் பிலிப்பியன்ஸ் 4:19
அது பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம்.
ஆல் யுவர் நீட்,
எல்லா தேவைகளையும்.
See, if I send my son to the market to buy something worth 20 rupees.
20 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு பொருளை வாங்குவதற்காக என்னுடைய மகனிடத்தில் சொல்கிறேன்.
Get me a loaf of bread.
எனக்கு போய் ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு
வாங்கி 20 rupees.
அவனுக்கு 20 ரூபாய் கொடுக்கிறேன்.
But if I go ask him to go and say, hey, get me a laptop, computer.
அவனுக்கு இப்பொழுது எனக்கு ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி கொண்டு வா என்று சொல்கிறேன்.
Then I don't give him 20 rupees.
அப்பொழுது நான் 20 ரூபாய் மட்டும் கொடுக்க மாட்டேன்.
I have to probably give him 50,000 rupees.
அவனுக்கு ஒருவேளை இந்த மடித கணினியை வாங்குவதற்கு 50,000 ரூபாய் கொடுப்பேன்.
So what do I do? If I ask him to do some get something more expensive, I'll give more money.
ஆகவே விலையேற பெற்ற ஒரு பொருள் அல்லது விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்குவதற்கு அதிகமான பணத்தை கொடுப்பேன்.
We must believe that.
நாம் அதை நம்ப வேண்டும்.
So if the standard is higher, that means God will give us more grace.
ஆகவே இப்பொழுது தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு கிருபையும் தேவன் தருவார்.
Now I'm sure all of you want your children to go beyond kindergarten to college.
நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகள் LKG ல இருந்து கல்லூரி வரை போக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
Then spiritually, why don't you want to go beyond kindergarten to college also?
ஆனால் அதே விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் நீங்கள் LKG ல இருந்து முன்னேறி கல்லூரிக்கு போக கூடாது?
Why in earthly things we want to go up to college level and spiritual things we want to live in the kindergarten?
ஏன் பூமிக்குரிய காரியம் வரும்பொழுது நாம் கல்லூரி வரைக்கும் போக வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆவிக்குரிய காரியம் வரும்பொழுது எல்கேஜியிலே தங்கிவிடலாம் என்று விரும்புகிறீர்கள்.
Let's do both.
நமக்கு ரெண்டுமே தேவை.
Let's go as far as we can in education in the world.
உலக படிப்பு என்று வரும்பொழுது எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு படியுங்கள்.
But spiritually also, let's go as far as we can.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போவோம்.
And definitely the spiritual is more important than the earthly.
கண்டிப்பாக பூமிக்குரிய காரியத்தை காட்டிலும் ஆவிக்குரிய காரியம் மிகவும் முக்கியமானது.
So every commandment God has given in his word we must obey.
ஆகவே தேவனுடைய வார்த்தையில் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளைக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் கொடுத்திருக்கிறார்.
And when we realize that is for our good.
இது நம்முடைய நன்மைக்காகவே தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று உணரும் பொழுது,
even if we like, even if something we like, we won't do it if God says don't do it.
சில காரியம் நமக்கு விருப்பமா இருக்கிறது ஆனாலும் தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நாம் செய்யாமல் இருப்போம்.
See for example,
உதாரணமாக
a doctor may tell a person,
ஒரு மருத்துவர் ஒரு நபரிடத்தில் சொல்லுகிறார்,
you got such severe diabetes,
உனக்கு இவ்வளவோ சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறது,
and if you keep on eating sugar and ice cream one day I'll have to cut off your foot.
நீ தொடர்ந்து ஐஸ்கிரீமையும் சக்கரையும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் ஒரு நாளில் உன்னுடைய காலை வெட்டி விடுவேன் என்று
சொல்கிறார். Actually cut off the foot because it can be so bad.
உண்மையாலுமே சொல்கிறேன், காலை வெட்டி விடுவேன் என்று சொல்கிறார் என்றால் அது வெட்டாவிட்டால் உயிருக்கே ஆபத்து.
There are people with diabetes whose feet have to be cut off.
எத்தனையோ பேர் சர்க்கரை வியாதி வந்து தங்களுடைய கால் வெட்டப்பட்டிருக்கிறது.
So this man is a great lover of sugar and ice cream and cakes and everything.
ஆனால் இந்த சர்க்கரை வியாதி வந்த இந்த ஆளுக்கு அவருக்கு அதிக பிடித்தமான சாப்பாடு ஐஸ்கிரீம் கேக் சர்க்கரை.
But he loves his foot more than all that.
ஆனால் அதே காட்டிலும் அதிகமாக காலையும் நேசிக்கிறார்.
So he says, I don't want to lose my foot.
ஆகவே காலை நேசிக்கிற அப்படினால என் காலை நான் இழக்க தயாராக இல்லை.
So this man who spent 50 years loving ice cream and chocolate suddenly stops it.
ஆகவே 50 ஆண்டுகளாக ஐஸ்கிரீம் சர்க்கரையை விரும்பினவர் இப்போது திடீரென நிறுத்தி விட்டார்.
Why?
ஏன்?
Because he says this commandment is for my good.
ஏனென்றால் இந்த கட்டளை என்னுடைய நன்மைக்காக.
It's difficult.
கஷ்டம் தான்.
Because I love this so much.
ஏனால் இதை அவ்வளவா நேசிக்கிறேன்.
But because it is for my good.
அது என்னுடைய நன்மைக்காக இருக்கிற அப்படினாலே.
Don't touch it.
நான் இன்றிலிருந்து சர்க்கரை கேக்கை ஐஸ்கிரீம் போட மாட்டேன்.
Don't even put sugar in my tea.
என்னுடைய டீலேயும் சர்க்கரையை போட மாட்டேன்.
Imagine for an earthly thing like that.
பாருங்கள், பூமிக்குரிய ஒரு காரியத்திற்காக.
Man is willing to give up something.
ஒரு மனிதன் ஒன்றை விட்டுவிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான்.
And here is something eternal.
இங்கே நித்தியமான ஒன்று வருகிறது.
To please God.
தேவனை பிரியப்படுத்த முடியாய்.
What is so difficult about giving up something?
ஆகவே இதிலே விட்டுவிடுவதற்கு என்ன நமக்கு கஷ்டம்?
Especially when you realize it is for your good.
அதிலும் குறிப்பாக இது உங்களுடைய நன்மைக்காகவே என்று உணர்ந்திருந்தால்.
So that's the first thing we must understand. God's commandments are all for our good.
ஆகவே தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும்.
See Deuteronomy chapter 10.
உபாகமம் 10ஆம் அதிகாரம்.
Deuteronomy 10.
உபாகமம் 10ஆம் அதிகாரம்.
And verse 13.
13ஆம் வசனம்.
Behold, to keep the Lord's commandments and his statutes which I am commanding you today, which are all for your good.
உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்று உனக்கு நான் கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எது தேவன் இடத்தில் கேட்கிறார்.
சோ இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் ட்ரூத்,
இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொண்டால்,
திஸ் டாக்டர்,
இந்த மருத்துவர்
இஸ் டெல்லிங் மீ சம்திங் ஃபார் மை குட்,
என்னுடைய நன்மைக்காகவே ஒன்றை சொல்லுகிறார்.
கேன் யூ அட்லீஸ்ட் பிலீவ் தட் காட் லவ்ஸ் யூ மோர் தென் தட் டாக்டர் ஹூம் யூ டோன்ட் ஈவன் நோ,
உங்களுக்கு தெரியாத முன்பின் தெரியாத அந்த டாக்டரை காட்டிலும் தேவன் அதிகமாக உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் நம்பக்கூடாதா?
தட் டாக்டர் ஹூ இஸ் கிவிங் யூ குட் அட்வைஸ் இஸ் நாட் ஈவன் யுவர் ரிலேட்டிவ்,
அங்கே உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மருத்துவர் உங்களுடைய உறவினர் கூட அல்ல.
He is doing it because professionally that's the right thing advice for to give.
அவர் தன் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் இதுதான் நல்ல ஆலோசனை என்று எண்ணிக்கொள்ள சொல்கிறார்.
When we read the scriptures, why don't we read like that?
நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏன் நாம் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட வாசிக்க கூடாது?
This fellow has got diabetes. He also got high blood pressure.
இந்த நீரிழிவு நோய் வந்திருக்கக்கூடிய இந்த நபருக்கு அதே சமயத்திலே ரத்த அழுத்தம் அல்லது ரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய வியாதி இருக்கு.
டாக்டர் சேஸ் தி ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு கிவ் அப், யூ ஹேவ் டு கிவ் அப் salt.
இப்பொழுது மருத்துவர் சொல்கிறார், நீங்கள் விட்ட காரியத்தோடு கூட சேர்ந்து உப்பையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்.
And he says, you mean I have to eat all my food without salt?
உப்பு இல்லாமலா சாப்பிட வேண்டும்?
I like salt so much.
எனக்கு உப்பு ரொம்ப பிடிக்கும்.
Okay, then you have to die earlier, that's all.
அவ்வளவு அப்ப உப்பு பிடித்தது என்ன சொன்னால் சீக்கிரமே நீ சாக வேண்டும்.
You have a heart attack and lie down in bed.
உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும், படுக்கையில படுத்திருக்க வேண்டும்.
இட்ஸ் ஓகே. சரி, I don't want to do that, so I'll give up salt.
ஆவே எனக்கு ஆட்டடக்கலாம் வர வேண்டாமாக உப்பை விட்டு விடுகிறேன்.
I'm just showing how much a man is willing to give up because he loves his body.
தன்னுடைய சரீரத்தை நேசிக்கிறபடினாலே எவ்வளவு காரியங்களை விட்டுவிடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறான்
பாருங்க. How much is willing to give up just to live in this rotten old earth for a few more years.
இந்த கெட்டு போன உலகத்திலே இன்னும் ஒரு சில ஆண்டுகள் வாழ்வதற்காக இதெல்லாம் விட்டுவிடுவதற்கு மனிதன் தயாரா இருக்கிறான் பாருங்க.
And Christians,
ஆனால் கிறிஸ்தவர்கள்,
find it so difficult to give up something for eternity. That's amazing.
நித்தியத்திற்காக சில காரியங்களை விட்டுவிடுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள்.
வியப்பா இருக்கிறது. I'll tell you why.
ஏன்னு சொல்றேன்.
Because they don't believe what it says here, this is for your good.
ஏனென்றால் இந்த வசனத்திலே பார்ப்பது போல இது உம்முடைய நன்மைக்காக என்பதை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள்.
Because the devil has portrayed God in a very bad way before.
ஏனென்றால் தேவனை ஒரு மோசமானவராக பிசாசு காண்பித்து விட்டான்.
God is not interested in your good, the devil says.
உன்னுடைய நன்மையிலே தேவனுக்கு பிரியம் இல்லை என்று பிசாசு சொல்றான்.
He always likes to make life miserable for you.
எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை பரிதாபமாக மாற்றுவதே தேவனுக்கு விருப்பம்.
So don't let God choose for you.
ஆகவே தேவனாக உனக்கு வாழ்க்கையிலே சில தேர்வுகளை செய்ய அனுமதிக்க வேண்டாம்.
This is what the devil will say.
இதான் பிசாசு சொல்வான்.
If you tell the Lord, I'll marry any girl you choose for me.
ஆண்டவரே, நீர் எந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் நான் திருமணம் செய்ய ஆயத்தம் ஆண்டவர் என்று நீ சொன்னால்,
don't say that because the devil, God will pick out the ugliest girl in the world and say you must marry her.
இருக்கிறதிலே அழகற்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து இந்த பெண்ணை தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிடுவார்.
Because God is like that.
தேவன் அப்படி தான் இருக்கிறார்.
He say, Lord, I'll choose any job you want.
ஆண்டவரே, நீர் விரும்புகிற எந்த வேலை வேண்டுமானாலும் நான் தேர்ந்தெடுக்கிறேன்.
God will select the lowest paid job and tell you to take that.
இருக்கிறதிலே சம்பளம் குறைந்த வேலையை தேவன் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து விடுவார்.
Haven't you had such thoughts in your mind?
இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்தது இல்லையா?
If I completely yield and say, God, you choose everything for me.
முழுமையாய் என்னை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்துவிட்டு ஆண்டவர் எனக்கு எது வேண்டுமானாலும் நீர் தெரிவு செய்யும் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டால்,
He will choose some dirty old hut for me to rent and live in.
இருக்கிறதிலே மிக அசுத்தமான ஒரு குடிசை வீட்டை இதைத்தான் நீ வாடகைக்கு பிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி விடுவாரோ?
Some ugly girl to marry.
திருமணம் செய்வதற்கு அழகற்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் காண்பித்து விடுவாரோ?
Very poor man to marry.
அல்லது பெண்களாக இருந்தால் மிகவும் தரித்திரனை திருமணம் செய்து கொள்ள என்று கொடுத்து விடுவாரோ?
Low paying job.
மிகவும் ரொம்ப குறைந்த சம்பளம்.
Because that's the devil says God is like that.
இப்படித்தான் தேவன் இருக்கிறார் என்று பிசாசு சொல்கிறான்.
God's not interested in your living a comfortable life on this earth.
இந்த பூமியிலே ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுக்கு விருப்பமில்லை என்று சொல்கிறான்.
I feel like shouting it, the devil's a liar.
பிசாசு பொய்யன் என்று சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் போல இருக்கிறது.
You must know that.
நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
It was Jesus who said it in John 8:44. The devil's a liar.
பிசாசு பொய்யன் என்பது இயேசுதான் யோவான் 8 அதிகாரத்தில் 44 வசனத்தில் சொல்லி இருக்கிறார்.
Here is the first thing you need to understand.
ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
All the commandments of God are for my good.
தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் கட்டளைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே.
When he asks you to forgive that person who has done so much wrong for you.
உங்களுக்கு விரோதமாக தவறுகளை செய்த அந்த மனிதனை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று நான் சொன்னால்,
it's actually for your good.
அது சொல்ல போனால் உங்களுடைய நன்மைக்காக தான்.
Because if you don't forgive him,
நீங்கள் அவரை மன்னிக்கவில்லை என்றால்,
that will work and work and work in your mind.
அது உங்களுடைய மனதிலேயே இருந்து இருந்து தங்கி தங்கி,
you'll be thinking about it at night, you won't be able to sleep properly.
நீங்கள் இரவிலேயும் அதை நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், தூங்க முடியாது.
And you'll start getting ulcers in your stomach.
அதற்கு பிறகு வயிற்று புண் ஏற்படும், அல்சர்.
So many problems.
எத்தனையோ பிரச்சனைகள்.
You forgive him and finish with it.
நீங்கள் மன்னித்து அதோடு முடித்து விட்டால்,
you can live a sleep peacefully and live a healthy life.
நிம்மதியாய் தூங்கலாம், ஆரோக்கியமாய் வாழலாம்.
Now that's the commandments.
இது ஒரு இதுதான் கற்பனைகள்.
Now the promises.
இப்பொழுது வாக்கு தத்துவத்துக்கு வரும்.
You must look at the promises like checks.
நீங்கள் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் ஒரு காசோலையாக பார்க்க வேண்டும்.
If somebody sends you a check,
யாராவது உங்களுக்கு ஒரு காசோலை இல்ல செக் அனுப்பினால்,
what do you do with it?
அந்த செக் என்ன செய்கிறீர்கள்?
Do you just admire it and frame it up and put it on the wall?
நீங்கள் அந்த செக் பார்ப்பது நன்றாக இருக்கிறதே, இதை நாம் பிரேம் போட்டு வீட்டிலே மாட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி வீட்டிலே அலங்காரமாய் தொங்க விடுவீர்களா?
No.
இல்லை.
You go and cash it in the bank.
நீங்கள் வங்கிக்கு சென்று அந்த காசுகளை கொடுத்து அதை காசாக மாற்றிக்கொள்வீர்கள்.
So when you read a promise in scripture,
ஆகவே நீங்கள் வேதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்
போது, claim it in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்திரியுங்கள்.
2 Corinthians chapter 1.
2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம்.
2 Corinthians chapter 1.
2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம்.
And verse 20.
20 ஆம் வசனம்.
It speaks here about all the promises of God.
தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது.
as many as may be the promises of God.
Endha alavukku vaakkathathangal undo,
in Christ they are all yes.
Andha vaakkathathangal ellam Yesu Kristukkul aam endru irukkirathu.
That means every promise is like a check that Jesus Christ has signed.
ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இயேசுவே கையெழுத்திட்டு கொடுத்த காசோலை.
With your name.
உங்களுடைய பெயர் அந்த காசோலையில் எழுதப்பட்டிருக்கிறது.
Pay so and so.
இன்னாருக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்.
Victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றி.
Signed by Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவால் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது.
Constant joy all the time.
எல்லா நேரத்திலும் நிரந்தரமான சந்தோஷம்.
Signed Jesus Christ.
இயேசு கிறிஸ்து கையெழுத்து போட்டிருக்கிறார்.
Constant peace that passes human understanding.
மனித புத்திக்கு மேலான தேவ சமாதானம்.
Signed Jesus Christ.
இயேசு கிறிஸ்து என்ற கையெழுத்து.
Ability to love evil people.
தீமையான மக்களையும் நேசிக்கும்படியான திறமை.
Signed Jesus Christ.
இயேசுவுடைய கையொப்பம்.
Complete freedom from all anxiety about the future.
எதிர்காலத்தை குறித்த எல்லா பதட்டத்திலிருந்து முழுமையான விடுதலை.
Signed Jesus Christ.
இயேசுவுடைய கையொப்பம்.
Many more like that.
இது போன்ற अनेक காசோலைகள்.
What do you do with these promises?
இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து என்ன செய்கிறீர்கள்?
Read them.
அதை வாசிக்கிறீர்கள்.
Meditate on them.
அதை தியானிக்கிறீர்கள்.
Oh, what a lovely check this is.
இது அருமையான ஒரு காசோலை.
I'll frame it up and look at it.
அதை நீங்கள் frame பண்ணி அதை மாட்டுவீர்கள்.
You'll get nothing.
அப்படியானால் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது.
But we have more sense when it comes to money.
ஆனால் பணம் என்று வரும்பொழுது அதிக புத்தி உண்டு நமக்கு.
We take that check to the bank and say put it into my account.
அந்த காசோலை எடுத்துக்கொண்டு வங்கியில் என்னுடைய கணக்கில் இந்த பணத்தை வரவு வையுங்கள் என்று சொல்லி போட்டு விடுகிறோம்.
And nowadays the thing is so quick that it can get into your account within 24 hours.
இப்பொழுது மிக வேகமாக வங்கிகள் செயல்படுகிறது. காசோலை போட்டவுடன் 24 மணி நேரத்துக்குள்ளாக உங்களுடைய கணக்குக்கு அந்த பணம் வந்து விடுகிறது.
See how efficient that bank is.
அந்த வங்கி எவ்வளவு திறமையாக செயல்படுகிறது என்று பாருங்கள்.
God and say, Lord, I claim these promises.
ஆண்டவரே, நான் உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே இப்பொழுதே நான் கேட்கிறேன்.
In Christ they are yes.
ஏனால் கிறிஸ்துவுக்குள்ளாக அவைகள் ஆம் என்று இருக்கிறது.
We have to add amen, it says here.
அதோடு கூட இங்கே நாம் ஒன்றை சேர்க்க வேண்டியிருக்கிறது. அது என்னவென்றால் amen.
That means you must sign at the back of the check.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த காசோலையின் பின்னாலும் கூட நீங்கள் கையெழுத்திட வேண்டும்.
Amen.
Amen.
And in case you did not know,
உங்களுக்கு தெரியவில்லை என்றால்
amen is a Hebrew word.
Amen என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை.
Sometimes we use words which we don't know the meaning.
சில நேரங்களிலே நமக்கு பொருள் தெரியாத வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறோம்.
I have heard seen some foreigners come here to Tamil Nadu.
சில வெளிநாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள்.
And they say everybody saying stotram, they also say stotram.
அவர் தமிழ்நாட்டுக்காரர்கள் ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரையும் பார்த்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள்.
I say, brother, do you know what that means?
அந்த அர்த்தம் என்ன என்று நான் கேட்டேன்.
No, I don't know what it means, but everybody is doing it, so I said, do it.
எனக்கு அது அர்த்தம் தெரியாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்கிறார்கள், நானும் ஸ்தோத்திரம் சொல்கிறேன்.
So sometimes we are like that.
சில சமயத்தில் நாமும் அப்படி இருக்கிறோம்.
Everybody saying hallelujah, so I say hallelujah.
எல்லாரும் அல்லேலூயா சொல்கிறார்கள், ஆகவே நானும் அல்லேலூயா சொல்கிறேன்.
Is hallelujah a Tamil word?
அல்லேலூயா என்பது தமிழ் வார்த்தையா?
No.
இல்லை.
English?
ஆங்கில வார்த்தையா?
No.
இல்லை.
It is a Hebrew word.
அது எபிரேய வார்த்தை.
What does it mean?
அதனுடைய பொருள் என்ன?
I don't know if everybody of you knows.
எல்லாருமே இங்க இருக்கிறவங்க இந்த வார்த்தையை அறிந்திருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை.
Hallel.
Hallel என்றால்
praise.
துதி.
Yah.
Yah
is the short for Jehovah.
யெகோவா என்பதற்கு சுருங்கின பதம் யா.
Praise. Jehovah is the Lord.
யெகோவா என்பது ஆண்டவர்.
So Hallelujah is praise the Lord.
அவே அல்லேலூயா என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
You learned something today.
அவே ஒன்றை நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டீர்கள்.
So next time you say hallelujah.
அடுத்த முறை நீங்கள் அல்லேலூயா சொல்லும்போது
you know what you are saying.
நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்பது உங்களுக்கு தெரியும்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
That means I should not complain anymore.
இனிமேலும் நான் குறை சொல்ல கூடாது.
Because I am saying hallelujah.
ஏன்னா நான் அல்லேலூயா சொல்லுகிறேன்.
You know some people can be very foolish.
சிலர் புத்தீனமா இருப்பார்கள்.
Becomes a habit. Hallelujah, hallelujah, hallelujah. Everything hallelujah.
எது வந்தாலும் hallelujah, hallelujah, hallelujah னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்.
I heard a joke. I like to keep people awake.
எல்லாரும் முழித்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே ஒரு நகைச்சுவையான ஒன்றை சொல்கிறேன்.
There was a pastor who went to a house.
ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாராம்.
Knocked.
அவர் கதவை தட்டினார்.
The lady opened the door.
அந்த பெண் கதவை திறந்தார்கள்.
Is your husband here?
உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? கணவர் இருக்காரா?
She said no.
இல்ல என்று சொன்னார்.
Hallelujah.
Hallelujah.
Because he is so used to saying hallelujah for everything.
Hallelujah சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதுனால எல்லாத்துக்குமே hallelujah சொல்ல ஆரம்பிச்சார். எது எதுக்குன்னு
சொல்லி. You see how stupid it can become.
சில சமயத்தில் எவ்வளவு அது புத்தினமா இருக்குது பாருங்கள்.
What am I trying to tell you?
நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்?
Don't meaninglessly repeat something without knowing what you are
saying. ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாமலேயே நீங்கள் அதை தெரியாமலே சொல்ல வேண்டாம்.
So amen, that's another word like that.
அதே போல ஆமென் என்றது இன்னொரு வார்த்தை.
What does amen mean?
ஆமென் என்றால் என்ன அர்த்தம்?
Tamil, it is not English.
அது தமிழ் வார்த்தையும் அல்ல ஆங்கில வார்த்தையும் அல்ல.
Most people,
அநேக மக்களுக்கு
amen means I can open my eyes, the prayer is over.
ஆமென் என்று சொன்னால் ஜெபம் முடிந்து விட்டது, கண்ணை திறந்து பார்க்கலாம்.
So it's a word to open your eyes.
அது அவர்களை பொறுத்தவரை ஆமென் என்று சொன்னால் கண்ணை திறங்கள் என்ற அர்த்தம்.
I think that's the meaning they think. Amen means open your eyes now.
ஆமென் என்றால் எல்லாரும் கண்ணை திறங்கள் என்ற அர்த்தம் என்று நினைக்கிறார்.
It is not the meaning.
அது அர்த்தம் அல்ல.
Amen is a Hebrew word.
Amen என்பது எபிரேய வார்த்தை.
And I'll show you where it comes first in the Bible.
அது வேதத்தில் முதல் முறையாக எங்கே வருகிறது என்று சொல்றேன்.
In Hebrew.
எபிரேய பாஷையிலே முதல் முறை வரக்கூடிய இடம்.
Genesis
ஆதியாகமம்
chapter 15.
15 அதிகாரம்.
Genesis 15.
ஆதியாகமம் 15 அதிகாரம்.
Abraham was a man who had no children.
ஆபிரகாம் என்பவன் அவருக்கு பிள்ளைகள் இல்லாத இருந்தது.
At this time he was about 85 years old and his wife was 75.
இப்பொழுது அவருக்கு 85 வயது, அவருடைய துணைவியாருக்கு 75 வயது.
I don't know, maybe they were married 30-40 years, no children.
20-30 ஆண்டுகளாய் அவர்கள் திருமணமாகி இருந்திருக்கலாம், ஆனாலும் பிள்ளைகள் இல்லை.
And Abraham said,
ஆபிரகாம் சொன்னார்,
Lord, what are you going to give me? Verse 2, I'm childless and all my inheritance will go to my servant Eliezer.
ஆண்டவரே, என்னுடைய சுதந்திரம் எல்லாம் என்னுடைய வேலைக்காரனாக எலியேசருக்கு போக போகிறது, நீ என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே? எனக்கு புத்திர சந்தானம் இல்லை ஆண்டவரே.
You're not verse 3, you're not giving me any children.
ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, எனக்கு பிள்ளையும் கொடுக்கவில்லை.
And God said,
ஆண்டவர் சொல்கிறார்,
Come outside.
நீ வெளியே வா.
It was at night.
15 அதிகாரம் 5 வசனம், அது இரவு வேளை.
He said, Look up.
வானத்தை அண்ணாந்து பார்.
See the heavens.
வானத்தை அண்ணாந்து பார்.
Can you count the stars?
அங்க உள்ள நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா?
You try counting the stars, you cannot count.
நீ எண்ணி என்ன முயற்சித்து பார், முடியாது.
Even the ones you see, you cannot count.
நீ பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களை எண்ண முடியாது.
There are millions more that you cannot see.
நீங்கள் நீ காணக்கூடாத மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது.
And he told Abraham,
ஆபிரகாமை பார்த்து சொன்னார்,
Your children will be as many as those stars. Verse 5.
ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம், உனக்கு உண்டாகக்கூடிய சந்ததி இந்த அளவாய் நட்சத்திரங்களை போல இருப்பார்கள்.
And verse 6.
ஆறாம் வசனம்,
He believed in the Lord.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆறாம் வசனம்,
It was a promise.
அது ஒரு வாக்குத்தத்தம்.
Which God gave.
தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம்.
It looked impossible. This man has had not even one child.
இந்த மனிதனுக்கு இப்பொழுது ஒரு குழந்தை கூட இல்லை, பார்ப்பதற்கு கூடாத காரியம் போல தோன்றுகிறது.
After 30 years of marriage.
30 ஆண்டுகள் ஆகியும் திருமணமாகி.
40 years perhaps.
அல்லது ஒருவேளை 40 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை.
And one word God says, You'll have as many children as the stars in the sky.
வானத்து நட்சத்திரங்களைப் போல உனக்கு சந்ததி உண்டாகும் என்று ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார்.
He believed in the Lord.
அவன் கர்த்தரை விசுவாசித்தான்.
The word believe there in Hebrew is amen.
இங்கே அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்துக்கு எபிரேய பாஷையிலே ஆமென் என்ற வார்த்தை
பயன்படுத்தப்படுகிறது. Now you understood the meaning of amen.
இப்பொழுது ஆமென் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை விளங்கிக் கொண்டீர்கள் அல்லவா?
It means it shall be so.
அப்படியே ஆக கடவுது.
So he has no children.
ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை.
And he's saying, Lord, I'm 85 years old, no children.
ஆண்டவரே, எனக்கு 85 வயது ஆகி விட்டது, எனக்கு பிள்ளைகள் இல்லை.
40 years I'm married.
எனக்கு திருமணமாகி 40 ஆண்டுகள் ஆகிறது.
No hope.
நம்பிக்கை இல்லை.
The Lord says, look at the stars.
நட்சத்திரங்களை பார் என்று சொல்கிறார்.
Your children will be as many as those.
அந்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கையை போல உடைய சந்ததி உண்டாகும்.
Oh God, you said that?
ஆண்டவரே, நீர் சொல்லிவிட்டீரா?
It shall be so.
அது அப்படியே ஆகக்கடவது.
That is amen.
அது ஆமென்.
So whenever you say amen in a prayer,
அவ எப்பொழுதெல்லாம் ஒரு ஜெபம் முடியும் பொழுது ஆமென் சொல்கிறீர்களோ,
you are saying it shall be so to what that person just prayed.
இப்பொழுது அந்த நபர் ஜெபித்தாரே, அந்த ஜெபத்துக்கு அப்படியே ஆகக்கடவது என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
Now somebody prayed here today and you said amen.
இன்றைக்கு ஒருவர் இங்கே ஜெபித்தார், நீங்கள் எல்லாரும் ஆமென் சொன்னீர்கள்.
Tell me, what did he pray?
என்ன ஜெபித்தார் என்று சொல்லுங்கள்.
Oh brother, I forgot, I don't even know what he prayed.
மறந்து போச்சு பிரதர், என்ன ஜெபித்தார் என்று தெரியல.
What did you say? It shall be so.
அப்படி ஆகக்கடவுன்னு சொன்னீங்களே, என்ன ஆகக்கடவுது?
No, I thought it's time to open my eyes, that's all.
கண்ணை திறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று நான் நினைத்தேன், ஆமென்
சொன்னேன். The Bible says the times of your ignorance God overlooks. Okay.
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் என்று வேதம் சொல்கிறது.
Now you know.
ஆனால் இப்போ தெரிந்து விட்டீர்கள்.
Next time you say amen.
அடுத்த முறை நீங்கள் ஆமென் சொல்லும் பொழுது,
please listen carefully.
கவனித்து என்ன ஜெபிக்கிறார் என்று கேளுங்கள்.
If you could not hear the prayer,
ஜெபத்தை கேட்க முடியவில்லை என்றால்,
because you were too far away or the mic was not working properly,
நீங்கள் தூரத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அல்லது ஒலிபெருக்கி சரியாக வேலை செய்யவில்லை,
be honest.
நேர்மையாயிருங்கள்.
Say, Lord,
ஆண்டவரே,
I can't say amen because I never heard what he said.
அவர் என்ன சொன்னார் எனக்கு கேட்கவில்லை ஆகவே இப்பொழுது ஆமென் சொல்ல முடியாது.
Take it seriously.
இதை சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்கள்.
Amen.
Amen.
Or when you pray yourself.
அல்ல நீங்களாகவே ஜெபிக்கிறீர்கள்.
Amen.
Amen என்று சொல்கிறீர்கள்.
Shall be so.
அது அப்படியே ஆகும்.
Even a small thing like Lord bless the food we are eating now.
ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை ஆசீர்வதியும் என்று சொல்கிற சிறிய ஜெபம்.
Yes, I believe God will bless it.
Amen. Amen. ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன்.
Shall be so.
அது அப்படியே ஆகிடுவது.
I've tried to convert people to saying instead of saying amen saying it shall be so.
நான் சில சமயத்தில் இப்படி சொல்லி இருக்கிறேன் ஜனங்களை ஆமென் சொல்வதற்கு பதிலாக அப்படியே ஆகக்கடவுது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி
இருக்கேன். Say it in Tamil and it shall be so.
தமிழிலே ஆமென் என்று சொல்வதற்கு பதிலாக அப்படியே ஆகக்கடவுது என்று சொல்லுங்கள்.
Then you'll wake up.
அப்படியே நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள்.
What did I just say?
நான் இப்படி என்ன சொன்னேன்?
It will be so.
அப்படியே ஆகக்கடவுது என்று சொன்னேனா?
To what?
எதற்கு?
To what that person prayed.
அந்த நபர் எதற்காக ஜெபித்தாரோ அதற்கு சொன்னேன்.
Now turn back to 2 Corinthians 1.
இப்பொழுது 2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
And verse 20.
20 ஆம் வசனம்.
As many as the promises of God,
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்,
like checks, Jesus has said yes, signed.
அவைகள் இயேசு கையெழுப்பப்பட்ட காசோலை போல இருக்கிறது.
What is your duty?
உங்களுடைய வேலை என்ன?
When you give a check in the bank, you don't have to go and earn that money.
நீங்கள்
நீங்கள்
பேங்குக்கு அந்த காசோலையோடு கூட செல்லும் பொழுது அந்த பணத்தையும் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு போக வேண்டும் என்று தேவையில்லை.
10,000 rupees check.
காசோலையில் 10,000 ரூபாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Have you worked to earn this money?
இப்போ ஆண்டவரே இந்த 10,000 ரூபாய் நான் சம்பாதிக்க வேண்டுமா?
It's a gift.
இல்லை, அது ஒரு வெகுமதி.
It's my name, so I take it.
என்னுடைய பெயரில் நான் கை என்னுடைய பெயரில் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ள போகிறேன்.
God's promises are gifts.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் நன்கொடை.
You have to say verse 20 amen to that.
ஆனால் 20 ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும்.
You must say it will be so.
அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல வேண்டும்.
Let me give you a promise.
ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறேன்.
I mentioned this earlier also, I'll mention it again. 1 John 1:9.
நான் கடந்த செய்தியிலேயும் குறிப்பிட்டேன், இப்பொழுது மீண்டும் அதை சொல்கிறேன். 1 John 1:9.
If we confess our sins, he is faithful and just to forgive us.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமானால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மை நீதிமுள்ளவராக இருக்கிறார்.
Have you confessed your sins?
உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டீர்களா?
Amen. He has forgiven you.
Amen. அவர் உங்களை மன்னித்து
விட்டார். It shall be so.
அப்படியே ஆகக்கடவது.
It is so.
அப்படியே ஆகிவிட்டது.
Okay. Hebrews 8:12.
எபிரேயர் 8:12.
He has said, I will not remember your sins anymore.
இனிமேலும் உங்களுடைய பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன்.
Praise the Lord. Amen.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen.
All my past sins, he doesn't remember anymore.
என்னுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் அவர் நினைப்பதில்லை.
It is so.
அது அப்படியே
finished.
அது முடிந்து விட்டது.
Some promises are in the future.
எதிர்காலத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள்.
These are past.
இவைகளெல்லாம் கடந்த காலத்தை குறித்ததான வாக்குத்தத்தங்கள்.
We confess, he is forgiven.
மன்னி அறிக்கை செய்தால் மன்னிக்கப்பட்டு விட்டது.
He will not remember the past.
கடந்த கால பாவங்களை நினையாமல் இருப்பேன்.
Now let's look at some promises in the future.
இப்பொழுது எதிர்காலத்துக்குரிய சில வாக்குத்தத்தங்களை பார்ப்போம்.
Like you know, Abraham is told in the future you'll have children like the stars.
ஆபிரகாமுக்கு வந்த வாக்குத்தத்தம் எதிர்காலத்திலே உனக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகள் உண்டாக போகிறது.
He is not saying it has happened.
நடந்து விட்டது என்று அவர் சொல்லவில்லை.
It will be so in the future.
எதிர்காலத்தில் அப்படி நடக்க போகிறது.
Okay. 1 Corinthians 10.
சரி. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம்
verse 13.
13 வசனம்.
God will never allow you to be tempted beyond your ability.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டார்.
From now till the day Jesus returns.
இப்பொழுதிலிருந்து இயேசு திரும்பி வரும் வரை.
Or till I die.
அல்லது நான் மரிக்கும் வரை.
Whichever comes earlier.
எது முன்னதாக வருகிறதோ.
If I'm going to live up to 100 years of age.
நான் 100 வயது வரை வாழப் போகிறேன் என்றால்.
From now.
இப்பொழுதிலிருந்து.
Till I'm 100 years old.
எனக்கு 100 வயதாக மட்டும்.
I will never, not even a single day, be tempted with something which is too strong for me to overcome.
எந்த ஒரு நாளிலேயும் நான் ஜெயிக்க கூடாத படிக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு சோதனை தேவன் அனுமதிப்பதே இல்லை.
No temptation that will make me anxious.
என்னை பதட்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சோதனையும் நடக்காது.
Because anxiety is a sin.
என்ன பதட்டப்படுவது என்பது பாவம்.
God cannot give me a temptation that will make me worried and anxious.
நான் கவலைப்பட்டு பதட்டப்படக்கூடிய அளவுக்கு தேவன் சோதனை தரவே மாட்டார்.
It says he will make a way of escape so that I can overcome it.
நான் ஜெயிக்கக்கூடிய விதத்திலே அவர் தப்பித்துக் கொள்ள முடியான ஒரு வழியை உண்டாக்குவார்.
I have to take it.
நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Like I said, if the house is on fire,
வீடு நெருப்பு பிடித்தது என்று சொன்னது போல,
there's a door there, I can take it.
இங்கே ஒரு கதவு இருக்கிறது என்று சொன்னது கதவு வழியாக போக
முடியும். Every temptation,
ஒவ்வொரு சோதனையிலேயும்,
like the house is on fire,
ஒரு வீடு நெருப்பு பிடித்தது போல,
I don't have to worry.
நான் கவலைப்பட தேவையில்லை.
The door is open.
அங்கே கதவு திறந்திருக்கிறது.
I can go out.
நான் அது வழியாக வெளியே
போகவில்லை. I will not be burned.
நான் எரிந்து போக மாட்டேன்.
Whatever the temptation,
என்ன சோதனை வந்தாலும்,
there is a way of escape.
அதிலே தப்பிக்கொள்ள முடியாத ஒரு வழி உண்டு.
God will not allow it to become too much for me.
எனக்கு தாங்க கூடாத அளவுக்கு தேவன் அதை அதிகமாக பாரமாக்க மாட்டார்.
That's like saying,
அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால்,
isn't this right?
இது சரியா?
In all your school days,
எல்லா பள்ளி நாட்களிலேயும்,
in every class,
ஒவ்வொரு வகுப்பிலையும்,
when you did your final examination,
இறுதி தேர்வு வரும்பொழுது,
you got a paper according to your class.
எந்த வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கலாம் அந்த வகுப்பு கேள்வித்தாள் தான் உங்களுக்கு கிடைத்தது.
When you studied in fourth standard, did you get a 10th standard question paper?
நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேர்வு எழுதும் பொழுது பத்தாம் வகுப்பு கேள்வித்தாள் உங்களுக்கு வந்தது?
Did it even happen accidentally?
தற்செயலாகவாவது அப்படி நடந்திருக்கிறதா?
Did the teacher distribute the question paper and say, oh no no no, this is 10th standard, let me take it back?
பத்தாம் வகுப்பு கேள்வித்தாளை நாலாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு, ஐயோ பத்தாம் வகுப்பு மாற்றி கொடுத்து விட்டேன், நான் இப்பொழுது திரும்பி வாங்கிக்
கொள்ளுறேன்.
ஒரு முறையாவது யாருக்காவது நடந்திருக்கிறதா? யாருக்குமே அப்படி நடக்கவில்லை.
Can we believe God is at least more faithful than your school teacher?
உடைய பள்ளி ஆசிரியரை காட்டிலும் தேவன் அதிக உண்மையுள்ளவர் என்பதை நம்மால் நம்ப முடிகிறதா?
He will not give you a question paper which is above your class.
உடைய எந்த வகுப்பு படிக்கல அதை காட்டிலும் மேல் வகுப்பு கேள்வித்தாளை ஒரு காலம் தேவன் உங்களுக்கு கொடுக்க
மாட்டார். He will not allow you to be get a test which you have not yet studied for.
இதுவரை நீங்கள் படிக்காத ஒரு பாடத்திற்காக ஒரு சோதனையை அவர் கொடுக்க மாட்டார்.
Which is too much for you.
உங்களாலே உங்களுக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய சோதனை கொடுக்க மாட்டார்.
Sometimes in some examinations I've heard people say,
naan sila theru edhu makkal solradhai ketirukiren,
oh they gave me a question which is outside of the subjects we covered in our class.
Naam engal aasiriyai solli kodutha paadangalukku veliye irundha indha kelvi vandirukirathu, out of syllabus.
So we never studied it, out of the syllabus.
Syllabus ku veliye irundha vandirukirathu, naangal idai padikkave illai.
Man may make that mistake, but then God will never make that mistake.
மனிதன் வேண்டுமானால் அவ்வித தவறை செய்து கேள்வித்தாளை உருவாக்கலாம், ஆனால் தேவன் ஒரு காலம் அந்த தவறை.
You will never get a question outside your syllabus.
உங்களுடைய சிலபஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த கேள்வி உங்களுக்கு வராது.
When you go to a higher class, it will be a bigger temptation.
நீங்கள் மேல் வகுப்புக்கு போகும்பொழுது பெரிய சோதனை.
I am being tempted with things much stronger than you.
உங்களை காட்டிலும் அதிக வலிமையான சோதனைகளை நான் சந்தித்திருக்கிறேன்.
Someone who is more mature than me will be tempted with bigger things than me.
என்னை காட்டிலும் அதிக வளர்ந்தவர் என்னை காட்டிலும் அதிகமான சோதனையை சந்திப்பார்.
I think of it like this.
நான் இப்படி தான் எண்ணி பார்க்கிறேன்.
See, about 16, I mean some not 16, about yeah 16 years ago.
16 ஆண்டுகள் முன்பதாக
some religious people took me to court.
சில மதவாதிகள் என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச் சென்றார்கள்.
Now it's a very difficult experience to go to a court and stand there like a criminal.
ஒரு வழக்கு மன்றத்துக்கு சென்று அங்கே ஒரு குற்றவாளி போல நிற்பது என்பது கடினமான ஒரு அனுபவம்.
Lot of fear, anxiety.
அங்கே அதிகமான ஒரு பதட்டமோ பயமோ ஏற்படலாம்.
Particularly if they were going, they took me to court for 10 years.
குறிப்பாக 10 வருஷங்களாக வழக்கு மன்றத்துக்கு நான் இழுத்துக் கொண்டிருந்தார்.
I thought of it like this.
நான் இப்படி எண்ணி பார்த்தேன்.
That happened in
1998.
இது 1998
ஆம் ஆண்டு
நடந்தது.
Supposing the
devil came to God. பிசாசு தேவனிடத்திலே வந்து. In 1994.
நான் ஜாக்பன் அவர்களை கோர்ட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும்.
God says no.
ஆண்டு வேண்டாம் என்று சொல்கிறார்.
He is not yet strong enough to face that.
அதை சந்திப்பதற்கு இன்னும் அவருக்கு பலன் இல்லை.
1995.
95
ஆம் ஆண்டு. Can I take him to court now?
ஆண்டவரே, ஜாக்பன் அவர்களை கோர்ட்டுக்கு எடுத்து செல்லட்டுமா?
God says no.
ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார்.
96.
96 ஆம் ஆண்டு.
No.
இல்லை.
97.
97 ஆம் ஆண்டு.
No.
இல்லை.
98.
98 ஆம் ஆண்டு.
Okay, now you can take.
சரி, இப்போது நீ வழக்கு மன்றத்திற்கு செல்லலாம். ஏன்?
Because I have got promotion and I come to a certain class.
இப்போது நான் ஒவ்வொரு வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று இப்போது ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு வந்து விட்டேன்.
I can handle that.
இப்போது என்னால் அதை கையாள முடியும்.
Just like your children, after 4 years they can do a question paper in 10th standard which they could not do in 6th standard.
ஆறாம் வகுப்பில் பதில் சொல்ல முடியாத அந்த கேள்வித்தாளை 10th வகுப்பு வரும்போது பதில் சொல்கிறார்கள்.
And then God gave me grace that I could stand there as a happy man without any fear or anxiety.
அங்க எந்த ஒரு பயமும் பதற்றமும் இல்லாதபடிக்கு சந்தோஷமுள்ள மனிதனாக அங்க அந்த நீதிபதிக்கு முன்பாக நிற்க முடிந்தது.
Which even perhaps the previous year I may not have been able to do.
அதே அந்த முந்தின வருஷத்தில் நான் போயிருந்தால் என்னால் அப்படி நின்றிருக்க முடியாது.
I'm using that as an example.
இதை நான் உதாரணமாக சொல்கிறேன்.
You,
நீங்கள்
will not be tempted beyond your ability.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு காலம் நீங்கள் சோதிக்கப்பட
மாட்டீர்கள்.
எந்த காலகட்டத்தில்
if Jesus doesn't come for the next 100 years.
இயேசு ஒருவேளை வர தாமதிப்பாரே ஆனால் அடுத்த 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி.
It's a promise.
இது ஒரு வாக்குத்தத்தம்.
What should you say?
நாம் என்ன சொல்ல வேண்டும்?
ஆமென்.
ஆமென்.
இட் வில் பீ சோ.
அப்படியாக கடவுது.
ஹவெவர் லாங் ஐ லிவ்.
எவ்வளவு நாட்கள் நான் வாழ்ந்தாலும்
ஐ வில் நெவர் பீ டெம்ப்டட் பியாண்ட் மை அபிலிட்டி.
ஒரு காலம் என்னுடைய திராணிக்கு மீறி நான் சோதிக்கப்பட
மாட்டேன். ஹேவன்ட் யூ ஹர்ட் சம் டைம்ஸ் somebody some brother saying or sister
எப்பொழுதாவது சில சகோதரனோ சகோதரியோ சொல்லுகிறதை கேட்டிருக்கீங்களா?
This is becoming too much for me.
ஐயோ என்னால தாங்கவே முடியல பிரதர்.
The trouble from my mother in law is becoming too much for me.
மாமியார் செய்யற கொடுமை என்னால தாங்கவே முடியல சிஸ்டர்.
Really?
உண்மையாலுமே தாங்க முடியலையா?
You mean God gave you a 10th standard paper when you are in the 3rd standard?
நீங்க 3rd கிளாஸ் படிக்கும் பொழுதே 10th வகுப்பு கேள்வித்தாளை ஆண்டவர் கொடுத்து விட்டாரா?
Then God is really unfaithful.
அப்படியே உண்மையாலுமே தேவன் உண்மையுள்ளவரா உண்மை இல்லாதவரா இருக்கிறார்?
But you say, brother, it was such a tough paper.
அது ரொம்ப கஷ்டமான கேள்வித்தாள்.
Yeah, but he had already prepared you for it.
ஆனால் ஏற்கனவே தேவன் அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி விட்டார்.
But because you took this negative attitude in the question in the examination hall and sat discouraged, that's why you failed.
அந்த ஒரு எதிர் மனப்பான்மை உங்களுக்கு உண்டாயிருந்தபடினாலே இந்த கேள்வி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் என்று பண்ணிருந்தபடினாலே நீங்கள் அதில் தவறிவிட்டீர்கள்.
But if you had said, no, this is not too tough for me.
இல்ல, இது அதிக கடினமான பேப்பரே அல்ல என்று சொல்லியிருந்தீர்கள்.
Somebody in the office is treating me very badly.
என்னுடைய அலுவலகத்தில் உன்னை ஒருவர் என்னை மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்.
But it's not too tough for me.
ஆனால் அது எனக்கு கடினமானதல்ல.
Even here God can make me love my enemies.
இங்கேயும் கூட என்னுடைய சத்துருக்களை நேசிக்கும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்வார்.
God can make me love this thoroughly unrighteous boss.
முழுமையாக அநீதியுள்ள மேலதிகாரியை நேசிக்க முடியாது. தேவனுக்கு உதவி செய்வார்.
This teacher who's harassing me.
இந்த ஆசிரியர் என்னை எப்பொழுது பார்த்தாலும் என்னை ஹராஸ் பண்ணுகிறார்.
God will give me grace to be
தேவன் எனக்கு
good Christian here.
நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து தேவன் எனக்கு கிருபை தருவார்.
It shall be so. That is amen.
அப்படியாக கடவுள் அதான் ஆமீன்.
You will become a stronger spiritual person through that trial.
இந்த உபத்திரவத்தின் மூலமாக நீங்கள் வலிமையான ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவீர்கள்.
You know you can't become strong without trial.
சோதனை இல்லாமல் நீங்கள் வலிமையானவர்களாய் மாறவே முடியாது.
Because your child's final examination is coming.
உங்களுடைய மகனுடைய இறுதி தேர்வு வருகிறது.
What do you say to a child?
உங்களுடைய பிள்ளைக்கு என்ன சொல்வீர்கள்?
Oh, don't go for examination all, that's tough, just sit at home today.
இந்த பரீட்சைக்கு போகாதப்பா, ரொம்ப கஷ்டமான பரீட்சை, வீட்டிலேயே உட்கார்ந்து விடு என்று சொல்வீர்களா?
Do you ever say that?
எப்படியாவது அப்படி சொல்லிருக்கீங்க.
Even if he's got fever, we send him, go.
ஜுரம் வந்தாலும் கூட நீங்க எப்படியாவது போய் எழுதுப்பா என்று சொல்லி அனுப்பிவிடுவீர்கள்.
Because we want him to get promoted to the next class.
என்னால அடுத்த வருஷம் அடுத்த வகுப்புக்கு தேர்ச்சி அடைந்து போக வேண்டும்.
Otherwise he'll sit in the same class next.
இல்லாவிட்டால் அதே வகுப்பில் அடுத்த வருஷம் உட்கார்ந்து இருப்பானே.
That is the condition of many Christians.
அநேக கிறிஸ்தவர்களின் நிலைமை இப்படித்தான்.
Avoid trials and avoid difficulties and complain and grumble.
அவர்கள் கஷ்டத்தை எப்படியாவது தவிர்த்து விட்டு, சோதனையை தவிர்த்து விட்டு அவர் குறை சொல்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள்.
10 years later they are still in the kindergarten.
10 ஆண்டுகள் கழித்து இன்னும் LKG-யில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
What would you say if you went to one kindergarten class?
ஒரு LKG வகுப்புக்கு நீங்க செல்கிறீர்கள், அங்க என்ன சொல்வீர்கள்?
All 6-year-old children there.
அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆறாம் வகுப்பு, ஆறாம் வயது, ஆறு வயது நிரம்பியவர்கள்.
One 20-year-old man.
ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு வந்து வயசு பாத்தீங்கன்னா 20 வயசு ஆயிடுச்சு.
What are you doing here?
இங்க என்னப்பா சார் LKG கிளாஸ்ல?
I've been here in this class 15 years.
15 வருஷமா இந்த LKG-ல படித்து கொண்டே இருக்கிறேன் சார்.
That will be strange.
அது வினோதமாக இருக்கும்.
What if you find 25 people like that in the class?
ஆனால் அதே LKG வகுப்புல 25 பேர் 20 வயசு உள்ளவங்கள பாத்தீங்கன்னா என்ன நினைப்பீர்கள்?
That is how some churches are.
அப்படிதான் சில சபைகள் இருக்குது.
So many people,
அநேக மக்கள் இருக்கிறார்கள்.
Spiritually they are in the kindergarten.
ஆவிக்குரிய வாழ்க்கையில LKG லே இருக்கிறார்.
Brother, how long have you been in this church?
சகோதரனே, எத்தனை வருஷம் இந்த சபையில இருந்திருக்கீங்க?
15 years.
15 வருஷம் இருந்திருக்கேன்.
And you are still grumbling and complaining?
ஆனால் இன்னும் குறை சொல்லிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா?
You're still watching pornography?
இன்னும் ஆபாச காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
When are you going to get out of the kindergarten?
எப்பொழுதுதான் நீ LKG விட்டு நீங்கள் வெளியே வருவீர்கள்?
Brother, this is all too strong. The temptation is too strong.
சகோதரனே, சோதனை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
Brother, this 2+2, 2+3 is really tough.
ஐயோ, இந்த ரெண்டு கூட்டல் ரெண்டும் ரெண்டு கூட்டல் மூணும் இதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
I've been struggling 15 years to
15 வருஷமா இதை புரிந்து கொள்வதற்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன்.
2+3, I don't know whether it's 4 or 5 or 6.
ரெண்டு கூட்டல் மூணு, நாலா, அஞ்சா, ஆறா, இன்னுமா எனக்கு புரியவில்லை.
What would you say to such a person?
அப்படிப்பட்ட ஆளை பார்த்தா என்ன சொல்லுவீர்கள்?
Do you believe that God gives us trials that are too much for us?
நமக்கு மிஞ்சின ஒரு கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் சோதனையும் தேவன் கொடுப்பாரா? ஒரு காலம் இல்லை.
This is why I am bold to say.
இதனால் தான் நான் தைரியம் கொண்டு சொல்றேன்.
I don't care what temptation the devil is going to send into my life in the next till Jesus comes.
இயேசு வரும் வரை பிசாசு எந்த உபத்திரவங்களை அனுப்பினாலும் அது எனக்கு அது குறித்து கவலையே இல்லை.
If it is too much for me, God will stop it before it comes to me.
அது எனக்கு தாங்க கூடாததா இருந்தால் தேவன் அது வரும் முன்னதாகவே தடுத்து நிறுத்தி விடுவார்.
I am sure there are some massive temptations that I can't handle even today.
இன்றைக்கும் கூட சில பெருத்த சோதனைகளை என்னால் கையாள முடியாது என்று அறிந்திருக்கிறேன்.
See, even if you are studying BSc, you may not be able to do a PhD examination.
BSc படித்திருந்தாலும் கூட PhD தேர்வு வந்தால் உங்களால செய்ய முடியாது.
So there are temptations that are too much for me.
ஆகவே எனக்கு தாங்க முடியாத சில சோதனைகள் உண்டு.
Maybe I am only in the BSc class, not PhD yet.
நான் இப்பொழுது ஒருவேளை BSc தான் படித்துக் கொண்டிருக்கிறேன், PhD க்கு வரவில்லை.
And so the devil will, God will stop it.
ஆகவே தேவன் அது வரும்பொழுதே நிறுத்தி விடுவார்.
Next year he'll give me some more.
அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக
கொடுப்பார். And if I'm following the Lord, then little by little he'll give me a tougher test. And
நான் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றிக் கொண்டே இருப்பேன், இன்னும் கொஞ்சம் கடினமான தேர்வுகளை கொடுப்பார்.
If you are following the Lord, every year your examination will be tougher.
நீங்கள் தேவனை பின்பற்றுவீர்களா இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் கேள்வித்தாள் கொஞ்சம் கடினமானதா வரும்.
So you must never say it's becoming too much for me.
ஆகவே ஒரு காலம் இது என்னால தாங்க முடியாது என்று சொல்லக்கூடாது.
That is like saying God is unfaithful.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் தேவன் உண்மை இல்லாதவர் என்று சொல்வது.
The devil is in control of this world.
பிசாசு தான் எல்லாவற்றையும் இந்த உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறான்.
The devil is more powerful than God.
தேவனை காட்டிலும் பிசாசு தான் வல்லமையுள்ள.
God tried to stop this trial which was too much for me.
என்னால் தாங்க முடியாத இந்த சோதனையை தடுக்க முடியாத தேவன் முயற்சித்தார்.
But he could not succeed.
ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை.
The devil just pushed God aside and brought this trial to me which is too much for me.
பிசாசு தேவனை தள்ளிவிட்டு என்னால் தாங்க முடியாத இந்த கஷ்டத்தையும் சோதனையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்.
That is what you are saying when you grumble and complain.
நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது குறை சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்கிறீர்கள்.
That's what you are saying, oh, this is becoming too much for me.
ஆகவே ஆண்டவரே இதை தாங்க முடியாததாய் போகிறது என்று சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்கிறீர்கள்.
I will never say it.
நான் ஒரு காலம் சொல்ல
because I have said amen to this promise.
என்னளுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஆமென் என்று சொல்லியிருக்கிறேன்.
Because I believe that God is more powerful than Satan.
சாத்தானை காட்டிலும் தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நான் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன்.
You just have to believe one truth.
ஒரே ஒரு சத்தியத்தை விசுவாசித்தால் போதும்.
God is more powerful than Satan.
சாத்தானை காட்டிலும் தேவன் வல்லமையுள்ளவர்.
Is that difficult to believe?
இதை நம்புவது கடினமா?
It's just like believing two is higher than one.
ஒன்னாம் நம்பரை காட்டிலும் இரண்டாம் நம்பர் பெரிய நம்பர் என்று நம்புவதை போலத்தான்.
It's not difficult to believe.
அதை கஷ்டமா நம்புவது.
Two is more than one.
ஒன்னை காட்டும் ரெண்டு தான் பெரிய.
God is more powerful than Satan.
சாத்தானை காட்டும் தேவன் தான் வல்லமையுள்ளவர்.
Then if God does says I will not allow you to be tempted beyond your ability, Lord, I believe it.
ஆகவே தேவன் உன் திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்க இடம் கூட மாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவரே நான் அதை நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
It's wonderful. It'll change your life if you believe it. You'll be a very happy Christian.
இதே நீங்கள் நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மாறும். நீங்கள் சந்தோஷமுள்ள ஒரு கிறிஸ்துவராய் மாறுவீர்கள்.
Because particularly after we get married and we have children, there are so many trials.
குறிப்பாக திருமணமாகி பிள்ளைகள் பெறும் பொழுது நமக்கு பல உபத்திரவங்கள் வரலாம்.
I know because I had four sons in my home.
எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா? என்னுடைய குடும்பத்தில் நான்கு பிள்ளைகள் பிறந்தாங்க.
In the early days we didn't have much money.
ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு அவ்வளவு பணம் இல்லாதிருந்தது.
There were many trials.
பல உபத்திரவங்கள்
இருந்தது. Never once was it too much for us.
ஆனால் ஒரு முறை கூட எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு போகவில்லை.
Not because we were clever but because God is faithful.
நாங்கள் புத்திசாலியாக இருந்தபடினாலே அல்ல, தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார்.
You must believe that.
நாம் அதை விசுவாசிக்க
வேண்டும். I assure you you'll be free from anxiety.
நீங்கள் நான் உங்களுக்கு உத்தரவாதத்தோடு சொல்கிறேன், நீங்கள் பதட்டத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள்.
I'm not saying that God will allow us to fail in some earthly thing.
ஏதோ பூமிக்குரிய காரியங்களிலே தேவன் நம்மை வீழ்ச்சியடைய செய்வார் என்று நான் சொல்லவில்லை.
God may allow you to fail in your business.
உங்களுடைய தொழிலிலே ஒருவேளை தோல்வியடைவதற்கு தேவன் அனுமதிக்கலாம்.
First to teach you something.
ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்.
God wants us to prosper spiritually, not in our business.
நம்முடைய தொழிலிலே அல்ல, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமாக விரும்புகிறார்.
Sometimes he may even allow his children to fail in an examination.
சில நேரங்களிலே நம்முடைய கல்வியிலே தோல்வி அடையும் கூட தேவன் அனுமதிக்கலாம்.
You appear for some selection, you don't get selected.
அல்லது நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற வேண்டிய கட்டத்தில் வருகிறீர்கள், ஆனால் நீங்கள் தேர்ச்சி ஆகவில்லை.
Those things God may allow.
இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கலாம்.
Temptation will never be too strong for you.
ஆனால் சோதனை ஒரு காலம் உங்களுக்கு தாங்க முடியாததாய் போகாது.
You need never be discouraged.
ஒரு காலம் நீங்கள் அதிரியப்பட தேவையில்லை.
Never anxious.
ஒரு காலம் பதட்டம் தேவையில்லை.
Never complaining.
ஒரு காலம் குறை சொல்ல தேவையில்லை.
Never murmuring.
முறுமுறுக்க தேவையில்லை.
Because you say amen to God's promise.
ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்.
We go to one step more.
இன்னும் ஒரு படி மேலே.
Romans 6 and 14.
ரோமர் 6:14.
We looked at 1 John
1:9.
We said amen to that. We looked at Hebrews 8:12. We said amen to that. We looked at 1 Corinthians 10:13. We said amen to that. Now we go one step higher. Now it is not only temptation. Sin will not rule you.
பாவம் உங்களை ஆளாது.
Because you're under grace.
ஏனென்றால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள்.
You're not under law.
நீங்கள் பிரமாணத்துக்கு கீழாக இல்லை.
You're not under the old covenant.
பழைய உடன்படிக்கைக்கு கீழாக நீங்கள் இல்லை.
If you were an Israelite,
நீங்கள் ஒரு இஸ்ரவேலனாக இருந்தால்,
following Moses,
மோசேயை பின்பற்றுகிறவராக
இருந்தால், then we have to say you'll be forgiven but sin will not rule over you.
நீங்கள் நான் மன்னிக்கப்பட்டேன் ஆனால் பாவம் என்னை ஆளும் என்று சொல்ல வேண்டும்.
See Psalm 103.
சங்கீதம் 103.
This is the Old Testament promise.
இது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை வாக்குத்தத்தம்.
So Psalm 103.
சங்கீதம் 103.
You know this, bless the Lord, O my soul.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
Verse 2, forget not all his benefits.
அவருடைய நன்மைகளை மறக்க வேண்டாம். இரண்டாம் வசனம்.
Number 1.
நான்கு
many many good earthly things given to us.
பல பல பூமிக்குரிய நன்மையான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
What about victory over sin?
அந்த பாவத்தை குறித்த வெற்றி எங்கே?
You look through the whole psalm and it's not even mentioned.
அந்த முழு சங்கீதத்தையும் தேடி பார்த்தாலும் அங்கே சொல்லப்படவில்லை.
It's not there.
அங்கே இல்லை.
In the old covenant it was not there.
பழைய உடன்படிக்கையில் அது இல்லை.
But you come to the new covenant.
ஆனால் புது உடன்படிக்கைக்கு வருகிறது.
Romans 6:14.
ரோமர் 6:14.
It says you're not like David who wrote Psalm 103.
சங்கீதம் 103 எழுதிய தாவீதை போல இப்பொழுது நீங்கள் இல்லை.
He was under law.
அவர் பிரமாணத்துக்கு கீழாக இருந்தார்.
You're not even like John the Baptist who is the greatest prophet.
மிகப்பெரிய தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானகரனும் அப்படி இல்லை.
You are under grace.
நீ இப்பொழுது கிருபைக்கு கீழாக இருக்கிறாய்.
Under the law people were servants.
பிரமாணத்துக்கு கீழாக மக்கள் வேலைக்காரர்களாக இருந்தார்கள்.
Under grace we are sons and daughters.
கிருபைக்கு கீழாக நாம் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம்.
If you have a son and a daughter in your home,
உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு மகனும் மகளும் இருக்கிறார்கள்.
And a servant woman,
உங்கள் வீட்டிலே ஒரு வேலைக்கார பெண்ணும் இருக்கிறாள்.
Don't you think that you give more privileges to your son and daughter than to your servant?
உங்கள் வேலைக்காரிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சலாக்கியங்களை காட்டும் அதிகமான சலாக்கியங்களை உங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் கொடுக்க மாட்டீர்களா?
When you finally write your will to give your inheritance,
கடைசியாக உங்கள் சொத்தை பங்கிடும் பொழுது
you don't include your servant there.
அங்கே நீங்கள் உங்கள் வேலைக்காரரை பெண்ணை சேர்க்க மாட்டீர்கள்.
Your children have certain rights that your servant doesn't have.
உங்களுடைய வேலைக்கார பெண்ணுக்கு இல்லாத சில உரிமைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டு.
Even a simple thing like coming and sitting at your dining table, you don't allow your servant to come and sit with the children.
அங்கே உணவு மேஜையிலே உட்காருவதற்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வருவார்கள், அங்கே உட்காருவதற்கு வேலைக்காரி அனுமதிக்க மாட்டீர்கள்.
She is in the kitchen and your children are sitting at the table.
வேலைக்காரி இப்போது சமையலறையில் இருக்கிறார்கள்.
பிள்ளைகள்
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தகப்பனை என்று சொல்கிறோம், அப்பா என்று சொல்கிறோம்.
Do you call God daddy?
நீங்கள் தகப்பனை தேவனை அப்பா என்று சொல்கிறீர்கள்.
Or do you call him Lord?
அல்லது ஆண்டவரே என்று மட்டும்
சொல்கிறீர்கள். He is Lord.
அவர் ஆண்டவர் தான்.
And I also sometimes pray Lord.
நானும் சில சமயத்திலே ஆண்டவரே என்று ஜெபிக்கிறேன்.
But I'll tell you honestly.
ஆனால் நேர்மையாக சொல்கிறேன்.
Most of the time.
அநேக சமயங்களிலே
I say daddy.
அப்பா என்று தான் கூப்பிடுகிறேன்.
Father.
தகப்பனே.
Because he is my father.
என்னால் அவர்தான் என்னுடைய தகப்பன்.
And so we have privileges in the new covenant that they didn't have in the old covenant.
ஆகவே பழைய உடன்படிக்கையில் அவர்களுக்கு இல்லாத சில சாட்சிய பாக்கியங்கள் நம் புதிய உடன்படிக்கையில் நமக்கு இருக்கிறது.
Forgiveness of sins is for everybody.
பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது.
Like you know you give food to the servant also who is working there.
நீங்கள் வேலை செய்கிற வேலைக்காரிக்கும் சாப்பாடு கொடுக்கிறீர்கள்.
Oh sure.
நாம் கண்டிப்பாக கொடுப்போம்.
But inheritance no.
ஆனால் சுதந்திரம் சொத்து என்று வரும்பொழுது இல்லை.
I'll give you food, maybe I'll give you a new sari at new year time.
உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர சாப்பாடு கொடுக்கிறேன். புது வருஷமானால் புடவை வாங்கி கொடுக்கிறேன்.
But inheritance no.
ஆனால் சுதந்திரம் சொத்து என்று வரும்பொழுது இல்லை.
I'm not going to give you a share of my bank account.
என்னுடைய சொத்து வங்கி கணக்கில் உள்ள பணத்தை உனக்கு பங்கிட
மாட்டேன்.
இவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறேன் என்றால் அவர்களின் பிள்ளைகள்.
God is also like that.
தேவனும் அப்படித்தான்.
In the old covenant he could not give certain things that he gives us now.
பழைய உடன்படிக்கை காலத்தில் இப்பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய
சில காரியங்களை கொடுக்க முடியாது.
இப்பொழுது சொல்கிறார்,
sin will not rule you.
பாவம் உங்களை ஆளாது.
It will rule those servants.
அந்த வேலைக்காரர்களை பணியாளர்களை ஆளும்.
Not the sons and daughters.
ஆனால் குமாரர்களையும் குமாரத்திகளையும் ஆளாது.
Now you know, if you are a son and a daughter and you may try to act like a servant.
நீங்கள் இப்பொழுது குமாரரும் குமாரத்திகளுமா இருந்தாலும் கூட வேலைக்காரரை போல நடந்து கொள்கிறீர்கள்.
See, supposing your son or daughter says,
மகனோ மகளோ சொல்லுகிறார்கள்,
Dad, I don't want to sit at the table.
அப்ப உங்களோட கூட அந்த சாப்பாட்டு மேஜையில் உட்கார மாட்டேன்.
I'll just go with the servant woman and sit in the kitchen.
நான் வேலைக்காரியோட அந்த கிழிந்த பையிலே நான் சமையல் கட்டிலே உட்கார்ந்து சாப்பிடுறேன்பா.
How will you feel if your son daughter says that to you?
உங்க மகனோ மகளோ இப்படி சொன்னால் எப்படி உணர்வீர்கள் தாப்பனா இருக்கிற நீங்கள்?
That won't be humility, that will be unbelief.
அது தாழ்மை அல்ல, அது அவிசுவாசம்.
That is insulting you as father and mother.
தாப்பனாய் தாயா இருக்கிற உங்களை உங்களுக்கு வரக்கூடிய நிந்தனை.
So when you try to live at the Old Testament level, you are insulting God.
ஆகவே பழைய உடன்படிக்கை தரத்திலே நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் தேவனையே தேவனுக்கு நிந்தனை கொண்டு வருவீர்கள்.
All these people who say, Lord, just bless me materially, give me healing and all, that's enough.
ஆண்டவரே எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் கொடுத்தால் போதும், பாவத்தை மன்னித்தால் போதும், அது போதும் என்று சொல்கிறவர்கள்
எல்லாரும் That is for servants.
அது வேலைக்காரர்களுக்கு தான்.
It is like going and sitting in the kitchen and saying, no, I can't sit with the children, I have to sit with the servants.
அது எதற்கு உபாய இருக்குதுன்னு சொன்னா மற்ற பிள்ளைகளோட கூட நான் மேஜையில் உட்கார முடியாது, நான் போய் வேலைக்காரியோட உட்கார்ந்து கொள்கிறேன்.
That doesn't make your father happy.
அது உங்களுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்துவதில்லை.
Your father will think something wrong with your head that you don't sit with the other children.
மற்ற பிள்ளையோட கூட நீ உட்கார்ந்து சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டது என்னவா
சாப்பிடு. Sit with my children.
ஆவே என்னோட பிள்ளையோட உட்கார் என்று தேவன்
சொல்கிறார். Here is a promise. This is the food for you.
இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம், இதுதான் உங்களுடைய சாப்பாடு.
Sin will not rule over you.
பாவம் உன்னை ஆளாது.
Thank you Lord.
ஆண்டவரே நன்றி.
It may take time to be fulfilled.
அது நிறைவேறுவதற்கு காலம் பிடிக்கலாம்.
It took time for Abraham to get children like the stars in the sky.
வானத்து நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை பெறுவதற்கு ஆபிரகாமுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்தது?
A time came when it was fulfilled.
ஆனால் காலம் நிறைவேறின பொழுது அப்புறம் நிறைவேறியது.
When I first believed that promise about 40 years ago,
40 ஆண்டுகள் முன்பதாக இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்த பொழுது,
which I had not believed for 16 years before that as a believer,
அதற்கு முன்பாக விசுவாசியாக இருந்த அந்த 16 ஆண்டுகளாக நான் விசுவாசிக்க முடியவில்லை.
I lived like an old covenant believer for 16 years, only forgiveness of sins.
பாவ மன்னிப்பை மட்டுமே பெற்றுக் கொண்டவனாய் பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
I sat with the servants in the kitchen thinking it was humility.
தாழ்மை என்று எண்ணி நான் சமையல் கட்டிலே வேலைக்காரிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன்.
I didn't realize I was a son.
நான் ஒரு குமாரன், ஒரு புத்திரன் என்பதை நான் உணரவில்லை.
I have an inheritance from God.
தேவனுக்கு தந்த எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு என்பதை நான் நம்பவில்லை.
Anger does not have to rule over me.
கோபம் என்னை ஆள தேவையில்லை.
Sexual lust does not have to rule over me.
பாலியல் இச்சைகள் என்னை ஆள தேவையில்லை.
Love of money doesn't have to rule over me.
பண ஆசை என்னை ஆள தேவையில்லை.
Bitterness and jealousy is not to be found in my life.
கசப்பும் பொறாமையும் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படவும் தேவையில்லை.
Why? Because I'm a son.
நான் ஒரு குமாரன்.
I'm not a servant.
நான் வேலைக்காரன் அல்ல.
It may have ruled over all those other servants in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா வேலைக்காரர்களையும் அது ஆண்டு கொண்டிருந்திருக்கலாம்.
I say, Amen.
நான் ஆமென் என்று
சொல்கிறேன். Sin will not rule over me.
பாவம் என்னை ஆண்டு கொள்ளாது.
It's a check signed by Jesus Christ.
இது இயேசு கிறிஸ்துவினாலே கையெழுத்திடப்பட்ட காசோலை.
Sin should not rule over Zach Poonen.
பாவம் இனிமேல் Zach Poonen-ஐ ஆளக்கூடாது.
Signed Jesus Christ.
இயேசு கிறிஸ்து கையெழுத்திட்டிருக்கிறார்.
I don't just admire it.
நான் அதை மெச்சிக்கொள்ள தேவையில்லை.
The back side.
அது பின்பகுதியிலே.
Amen.
ஆமென் என்று நான்
கையெழுத்திடுவேன். It will be so.
அது அப்படியே ஆகக்கடவது.
If it takes 10 years, okay.
10 ஆண்டுகள் ஆனாலும்
பரவாயில்லை. But it will be so.
அது அப்படியே ஆகக்கடவது.
I present it in heaven to God in the name of Jesus Christ.
இயேசுவின் நாமத்தினாலே நான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு அந்த காசோலையை ஒப்புவிக்கிறேன்.
Like Abraham.
ஆபிரகாமை போல.
Amen.
Amen என்று சொல்கிறேன்.
And the time came, it happened.
ஆகவே காலம் நிறைவேறின பொழுது நடந்தது.
It didn't happen in one day for Abraham, it didn't happen in one day for me.
ஆபிரகாமுக்கு ஒரு நாளிலே அது நிறைவேறவில்லை, எனக்கும் ஒரு நாளிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை.
Because God tests our faith.
ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை தேவன் சோதித்து பார்க்கிறார்.
How long will you hold on if I take a little time to cash this check?
இந்த காசோலையை பணமாக்காமல் நான் கொஞ்ச நேரம் பிடித்திருந்தால் எவ்வளவு நாள் இவன் தாக்கு பிடிப்பான்?
You know, in many banks you go, you give a check.
அநேக வங்கிகளில் நாம் காசோலையை கொடுக்கிறோம்.
They give you a token.
அவர்கள் ஒரு டோக்கன் கொடுப்பார்கள்.
And you sit there.
அங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள்.
What are you waiting for?
எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்?
I know, I've been to banks and I have to wait sometimes 5 minutes, 6 minutes for the money.
நான் வங்கிக்கு போய் காசோலையை கொடுத்த பிறகு 5-6 நிமிடங்கள் பணம் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன்.
Supposing I wait 30 seconds and say these guys are not giving the money, I'm going.
30 second ange kaathirundhu vittu indha bank kaaral panam kodukka maattaaral endru solli naan poi vittan.
When my number is called, I'm not there.
Enudaiya number alaikkapadugirathu aanal naan ange illai.
But none of you do that.
Aanal bank la appadi yaarum seiyamaattinga.
Because money is very important for you.
Enna ungalku panam miga mukkiyam.
But victory over sin is not important.
Aanal paavathinal illa ottri vetri andhalukku ungalku mukkiyam
illai. That's why you ask for it and go away.
Aagave than neenga kettu vittu ange thangam poi vidugireenga.
Now I want to tell you.
Ippa naan ungalku solugiren.
Go to God.
தேவனிடத்திலே போங்கள்.
Lord, victory over sin is my inheritance.
ஆண்டவரே, பாவத்தின் மேல் உள்ள வெற்றி என்னுடைய சுதந்திரம்.
And I'm going to sit in this bank till I get it.
ஆண்டவரே, இந்த வங்கியிலே இதை கிடைக்கும் வரை நான் உட்கார்ந்து கொண்டே இருப்பேன்.
Whether it's 10 years or 15 years.
10 வருஷமானாலும் 15 வருஷமானாலும்
I'm not going to go away till I get complete victory over my anger.
ஆண்டவரின்ுடைய கோபத்திலிருந்து முற்றிலுமான விடுதலை கிடைக்கும் வரை நான் எடுத்துட்டு போக மாட்டேன்.
Anxiety,
என்னுடைய பதட்டத்திலிருந்து,
my unforgiving spirit,
மன்னிக்க முடியாத ஆவியிலிருந்து,
my stubbornness,
என்னுடைய வணங்கா கழுத்திலிருந்து,
my quarreling with my husband and wife,
புருஷனிடத்திலே மனைவியிடத்திலே சண்டை போடுகிறதிலிருந்து,
I am not going to leave this bank of heaven till I get my inheritance.
என்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை பரலோகம் என்கிறத இந்த இடத்தை வங்கி விட்டு நான் போக மாட்டேன்.
You got to give me wisdom to bring up all my children to be disciples of Jesus.
என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் வளர்க்க முடியாது. நீர்தான் எனக்கு ஞானத்தை தர
வேண்டும். I am not going to leave heaven's bank till I get it.
நான் இதை பெற்றுக்கொள்ளும் வரை பரலோக வங்கி விட்டு போக மாட்டேன்.
You know, people ask me, Brother Zach, how did you bring up your children? I say one verse.
ஒரே வசனம்.
Only one verse.
ஒரே ஒரு வசனம்.
James 1 verse 5.
யாக்கோபு 1:5.
If anyone lacks wisdom, let him ask God.
ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்கக்கூடும்.
God will give him liberally as much as he wants.
தேவன் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அவர் கொடுப்பார்.
The most important requirement in bringing up children is wisdom.
பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிகவும் தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் ஞானம்.
Not a good stick.
நல்ல குச்சி அல்ல, பிரம்பு அல்ல.
In the Old Testament it was a good stick.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல பிரம்பு.
But it is wisdom we need.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஞானம்.
Sometimes our arm around the boy or girl.
நாம் சில சமயத்திலே நம்முடைய கையை நம்முடைய மகன் மகளுடைய தோளிலே போட வேண்டும்.
Say I love you.
நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்ல வேண்டும்.
God's going to help you. Don't get discouraged.
தேவன் உதவி செய்ய போகிறார். அதிரியப்படாதே.
You and I are friends.
நீயும் நானும் நண்பர்கள்.
I'm not just your father.
நான் உன்னுடைய அப்பா மட்டுமல்ல.
I'm your friend.
நான் உன்னுடைய நண்பன்.
I'm not just your mother.
நான் உன்னுடைய தாய் மட்டுமல்ல.
I'm your friend.
நான் உன்னுடைய சிநேகிதி.
Wisdom.
ஞானம்.
God will give you wisdom.
தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார்.
We can handle any situation on earth.
இந்த பூமியில எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் கையாள முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Lord, we need such wisdom for all of life situations.
ஆண்டவரே, வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் தேவையான ஞானம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே,
help us.
உங்களுக்கு உதவி செய்யும்.
To claim the promises.
உங்களுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யும்.
Obey the commandments.
உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.